இரண்டு நாளாகமம் அத்தியாயம் 32. இந்தக் காரியங்கள் நிறைவேறி வரும்போது அசீரியா ராஜாவாகிய சனகெரிப் வந்து யூதாவுக்குள் பிரவேசித்து பாதுகாப்பான பட்டணங்களுக்கு எதிராக முகாமிட்டு அவைகளை தன் வசமாக்கிக்கொள்ள நினைத்தான். சனகெரிப் வந்து எருசலேமின்மேல் போர்செய்ய திட்டமிட்டிருப்பதை எசேக்கியா கண்டபோது நகரத்திற்கு வெளியே இருக்கிற ஊற்றுகளை அடைத்துவிட தன் பிரபுக்களோடும் தன் பராக்கிரமசாலிகளோடும் ஆலோசனை செய்தான். அதற்கு அவர்கள் உதவியாயிருந்தார்கள். அசீரியா ராஜாக்கள் வந்து அதிக தண்ணீரை ஏன் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அநேகம் மக்கள் கூடி அனைத்து ஊற்றுகளையும் நாட்டின் நடுவில் பாயும் ஓடையையும் அடைத்து போட்டார்கள். அவன் திடன் கொண்டு இடிந்து போன மதிலையெல்லாம் கட்டி அவைகளையும் வெளியிலுள்ள மற்ற மதில்களையும் கோபுரங்கள் வரை உயர்த்தி தாவீதின் நகரத்தினுடைய கோட்டையை பலப்படுத்த திரளான ஆயுதங்களையும் கேடகங்களையும் செய்து மக்களின் மேல் படைத்தலைவரை ஏற்படுத்தி அவர்களை நகர வாசலின் வீதியிலே தனக்கருகில் கூடிவரச் செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசீரியா ராஜாவுக்கும் அவனோடிருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை விட நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்சப்புயம். நமக்கு துணை நின்று நம்முடைய போர்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய யெகோவாதானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் மக்கள் நம்பிக்கை வைத்தார்கள். இதன் பின்பு அசீரியா ராஜாவாகிய சனகெரிப் தன் முழு படையுடன் லாகீசுக்கு எதிராக முற்றுகை போட்டிருக்கும் போது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவினிடத்திற்கும் எருசலேமிலுள்ள யூதா மக்கள் அனைவரிடத்திற்கும் தன் வேலைக்காரர்களை அனுப்பி, அசீரியா ராஜாவாகிய சனகெரிப் சொல்லுகிறது என்னவென்றால், முற்றுகை போடப்பட்ட எருசலேமிலே நீங்கள் இருப்பதற்கு நீங்கள் எதன்மேல் நம்பிக்கையாயிருக்கிறீர்கள்? நம்முடைய தேவனாகிய யெகோவா நம்மை அசீரியருடைய ராஜாவின் கைக்கு தப்புவிப்பார் என்று எசேக்கியா சொல்லி, நீங்கள் பசியினாலும் தாகத்தாலும் சாகும்படி உங்களுக்கு போதிக்கிறான் அல்லவா? அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் தள்ளிவிட்டவனும் ஒரே பலிபீடத்திற்கு முன்பாக பணிந்து அதின்மேல் தூபங்காட்டுங்கள் என்று யூதாவுக்கும் எருசலேமியர்களுக்கும் சொன்னவனும் அந்த எசேக்கியாதான் அல்லவா? நானும் என் முன்னோர்களும் தேசத்து சகல மக்களுக்கும் செய்ததை அறியவில்லையா? அந்த தேசங்களுடைய மக்களின் தெய்வங்கள் அவர்கள் தேசத்தை நம்முடைய கைக்கு தப்புவிக்க அவர்களுக்கு பலன் இருந்ததோ? என் முன்னோர்கள் பாழாக்கின அந்த மக்களுடைய அனைத்து தெய்வங்களிலும் எவன் தன் மக்களை என் கைக்கு தப்புவிக்க பலவானாயிருந்தான்? அப்படியிருக்க உங்கள் தேவன் உங்களை என் கைக்கு தப்புவிக்க முடியுமா? இப்போதும் எசேக்கியா உங்களை ஏமாற்றவும் இப்படி உங்களுக்கு போதிக்கவும் இடங்கொடுக்க வேண்டாம். நீங்கள் அவனை நம்பவும் வேண்டாம். ஏனென்றால் எந்த மக்களின் தெய்வமும் எந்த ராஜ்யத்தின் தெய்வமும் தன் மக்களை என் கைக்கும் என் முன்னோர்களின் கைக்கும் தப்புவிக்க முடியாமல் இருந்ததே. உங்கள் தேவன் உங்களை என் கைக்கு தப்புவிப்பது எப்படி என்கிறார் என்று சொல்லி அவனுடைய வேலைக்காரர்கள் தேவனாகிய யெகோவாவுக்கு விரோதமாகவும் அவருடைய தாசனாகிய எசேக்கியாவுக்கு விரோதமாகவும் இன்னும் அதிகமாக பேசினார்கள். தேசங்களுடைய மக்களின் தெய்வங்கள் தங்கள் மக்களை என் கைக்கு தப்புவிக்காதிருந்தது போல எசேக்கியாவின் தேவனும் தன் மக்களை என் கைக்கு தப்புவிப்பதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவை அவமதிக்கவும் அவருக்கு விரோதமாக பேசவும் அவன் கடிதங்களையும் எழுதினான். அவர்கள் மதிலின் மேல் இருக்கிற எருசலேமின் மக்களை பயப்படுத்தி கலங்கச் செய்து தாங்கள் நகரத்தை பிடிக்கும்படி அவர்களை பார்த்து யூதா மொழியிலே மகா சத்தமாக கூப்பிட்டு, மனிதர்கள் கைவேலையினால் செய்யப்பட்டதும் பூமியிலுள்ள மக்களால் தொழுது கொள்ளப்பட்டதுமாயிருக்கிற தெய்வங்களைக் குறித்து பேசுகிறது போல எருசலேமின் தேவனைக் குறித்து பேசினார்கள். இதனால் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் மகனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தனை செய்து வானத்தை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது யெகோவா ஒரு தூதனை அனுப்பினார். அவன் ஆசீருடைய ராஜாவின் முகாமிலுள்ள அனைத்து பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் தளபதிகளையும் அழித்தான். அப்படியே சனகெரிப் செத்த முகமாக தன் தேசத்திற்கு திரும்பி போனான். அங்கே அவன் தன் தெய்வத்தின் கோவிலுக்குள் பிரவேசிக்கிறபோது அவனுடைய கர்ப்பப்பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். இப்படி யெகோவா எசேக்கியாவையும் எருசலேமின் குடிமக்களையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகெரிப்பின் கைக்கும் மற்ற எல்லோருடைய கைக்கும் விலக்கி காப்பாற்றி அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். அநேகம் பேர் யெகோவாவுக்கென்று எருசலேமுக்கு காணிக்கைகளையும் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு விலையுயர்ந்த பொருட்களையும் கொண்டு வந்தார்கள். அவன் இதற்குப் பிறகு சகல மக்களின் பார்வைக்கும் மதிக்கப்பட்டவனாயிருந்தான். அந்த நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணமடையும் தருவாயில் இருந்தான். அவன் யெகோவாவை நோக்கி ஜெபம் செய்யும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் செய்து அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உதவிக்கு தகுந்தவாறு நடக்காமல் மனமேட்டுமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடுங்கோபம் வந்தது. எசேக்கியாவின் மனமேட்டுமையினால் அவனும் எருசலேமின் மக்களும் தங்களை தாழ்த்தினதால் யெகோவாவுடைய கடுங்கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் வரவில்லை. எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் இரத்தினங்களும் கந்த வர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷ சாலைகளையும் தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சை ரசமும் எண்ணெயும் வைக்கும்படியான சேமிப்பு அறைகளையும் அனைத்து விதமான மிருக ஜீவன்களுக்கு கூடாரங்களையும் மந்தைகளுக்கு தொழுவங்களையும் உண்டாக்கினான். அவன் தனக்கு பட்டணங்களை கட்டி ஏராளமான ஆடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகா திரளான செல்வத்தை கொடுத்தார். இந்த எசேக்கியா கீயோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து கீழே தாவீதின் நகரத்திற்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் பிரதிநிதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்திற்கு அனுப்பப்பட்ட காரியத்தில் அவன் இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அறிவதற்காக அவனை சோதிப்பதற்கு தேவன் அவனை கைவிட்டார். எசேக்கியாவின் மற்ற காரியங்களும் அவன் செய்த நன்மைகளும் ஆமோத்சின் மகனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலும் யூதா இஸ்ரவேல் ராஜாக்களின் புத்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியா இறந்த பின்பு அவனை தாவீது வம்சத்தாரின் கல்லறைகளில் முக்கியமான கல்லறையில் அடக்கம் செய்தார்கள். யூதா முழுவதும் எருசலேமின் மக்களும் அவன் இறந்தபோது அவனுக்கு மரியாதை செலுத்தினார்கள். அவன் மகனாகிய மனாசே அவனுடைய இடத்தில் ராஜாவானான்.